ஆஸ்திரேலியாவின் குடிவரவு கொள்கைகள் மீளாய்வு செய்யப்பட வேண்டும் என்று குரல் கொடுத்து வருபவர்களில் கடைசியாக சமீபத்தில் இணைந்து கொள்கிறார் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தின் எதிர்க்கட்சித் தலைவர் லியூக் ஃபோலே. ஒவ்வொரு வருடமும் குடிவரவு மூலம் மக்கள் தொகையில் கூடுதலாக 250,000 அதிகரிப்பதாக சமீபத்திய அரசின் புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. ஒவ்வொரு வருடமும் நிரந்தர குடியுரிமை வழங்குவதற்காக காமன்வெல்த் அரசால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள அதி உச்ச எண்ணிக்கை 190,000 ஆகும். இது 2011 நிர்ணயிக்கப்பட்டது. தற்காலிக விசா, மாணவர்கள் விசா, வர்க்கர்ஸ் விசாவில் உள்ளவர்கள் நிரந்தர குடியுரிமைக்கு பின்னர் விண்ணப்பிக்கக்கூடியவர்கள். ஆனால் இவர்களின் எண்ணிக்கையில் எந்த ஒரு வரையறையும் அரசு நிர்ணயிக்கவில்லை. எதிர்வரும் நியூ சவுத் வேல்ஸ் மாநில தேர்தலில் கடும் போட்டி நிகழக்கூடும் என சமீபத்திய கருத்து கணிப்பு தெரிவித்திருக்கும் நிலையில் குடிவரவு கொள்கை மீளாய்வு செய்யப்பட வேண்டும் என நியூ சவுத் வேல்ஸ் மாநில எதிர்க்கட்சித் தலைவர் லியூக் ஃபோலே மெக்வேரி ரேடியோவில் கூறியுள்ளார்.
The challenge we face at the moment is the capacity of our larger cities, Sydney and Melbourne, to absorb the very large number of migrants that are coming. I wouldn't put a freeze on, but I do think there needs to be a number set in consultation with all of the states and territories.
ஆஸ்திரேலியாவிற்கான குடிவரவு குறைக்கப்பட வேண்டும் என முன்னாள் பிரதமர் டோனி ஆபட் கூறியதனை தொடர்ந்து சென்ற மாதம் ஆஸ்திரேலிய குடிவரவு முக்கிய பேசுபொருளாக இருந்தது. அதிகமான குடிவரவினால் நாட்டில் உள்ள கட்டமைப்புகளில் அழுத்தங்களும் வீட்டு விலைகளில் அதிகரிப்பும் மற்றும் குற்றங்கள் நடைபெறுவதும் அதிகரித்துள்ளதாக டோனி ஆபட் கூறியிருந்தார். டோனி ஆபட் அவர்களின் கருத்திற்கு உடனே பிரதமர் மால்கம் டர்ன்புல் உட்பட அவரின் அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்கள் பலர் பதில் கூறியிருந்தனர். நாட்டின் குடிவரவு எண்ணிக்கையினை குறைத்து ஸ்கில் மைக்ரன்ஸை எடுப்பதில் கூட கவனம் செலுத்த வேண்டும் என்று தான் நினைக்கவில்லை என்று நிதி அமைச்சர் மத்தியாஸ் கோமன் ஏபிசியிடம் கூறியுள்ளார்.
When it comes to immigration levels, you know, obviously the focus ought to be on attracting the right set of skills and the right people into Australia to help us build a stronger, more prosperous, more successful Australia. And obviously the infrastructure development needs to run in parallel. I mean, we've got to ensure that we plan and that we continue to invest and develop the infrastructure that we need in order to accommodate, those people that are joining us here in Australia.
கடந்த திங்கட்கிழமை ஏபிசியில் நடைபெற்ற Q&A நிகழ்ச்சியில் மக்கள் தொகை பெருக்கம் முக்கிய தலைப்பாக விவாதிக்கப்பட்டது. இவ்வருடம் ஆஸ்திரேலியாவின் மக்கள் தொகை 25 மில்லியனை தொடும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஆகவே குடிவரவு எண்ணிக்கையினை குறைக்கும் நேரம் இது என்று முன்னாள் வெளியுறவு அமைச்சர் பாப் கார் கூறியுள்ளார்.
We can achieve all the decent effects we want for ourselves and for others. By running an immigration program just markedly less ambitious than it's been, giving us time to recover, to get things right. Don't shrug it off and say it's all a matter of planning, it's all a matter of infrastructure. Let's get it right by giving ourselves a bit of planning space, by just seeing that the level comes down appreciably.
குடிபெயர்ந்து ஆஸ்திரேலியா வருபவர்களுக்கும் மக்கள் தொகை பிரச்சினைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, சில அரசியல்வாதிகள் நியாயமற்ற முறையில் பழியினை போடுகின்றனர் என்று ஏபிசியின் Q&A நிகழ்ச்சியில் நடுவராக கலந்து கொண்ட யுனிவர்சிட்டி ஆஃப் மெல்பர்ன்ஸ் ஏசியா இன்ஸ்டிடியூட்டில் கொரியன் ஸ்டடீஸில் மூத்த விரிவுரையாளராக பணியாற்றும் ஜே சாங் கூறினார்.
What Australians want is also what migrants want too. We don't want the congested, heavy traffic, when we go to work. We also respect the clean environment, sustainable environment, and we all want to grow together as a nation.
இதில் ஒரு தார்மீக கட்டாயம் இருப்பதனை பலர் கருத்தில் கொள்வது இல்லை என்று கிரேட்டன் இன்ஸ்டிடியூட்டின் தலைமை நிர்வாகி ஜான் டெலே கூறியுள்ளார்.
So far we've been talking about it from a self-interested Australian perspective, and there is another perspective here, which is essentially, what about the interests of those people who would otherwise migrate? Australia has a whole series of existing high-quality institutions, by global standards, a genius for integrating migrants into our community. We obviously can't accommodate the entire world, but if we can accommodate some, we're helping people that otherwise would be less well off.